السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد، ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد، أهل الثناء والمجد، أحق ما قال العبد، وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد. وأفضل الصلاة وأزكى السلام على سيد الأنام ولبنة التمام ومسك الختام، سيدنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين، إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، எவனின்றி எதுவும் இல்லையோம், எவனுக்கு ஈடிணை இல்லையோம், எவன் அருளுக்கு அளவில்லையோம், அந்த ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹுவின் அன்பு நபி, நம் இதயங்களில் வாழ்கிற நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பாசத்துக்குரிய குடும்பத்தவர்கள், நேசத்துக்குரிய தோழர்கள், அவர்களின் வழியில் வாழ்ந்தோர், வாழ்வோர், வாழவிருப்போர், அவர்களின் வழிக்காக உழைக்கக்கூடிய, அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிதமும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய அழகான முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனின் ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மறுமையில் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்றாக வாழ வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம், அதில் நம்பிக்கை இருக்கிறது, செயலும் இருக்கிறது, சொல்லும் இருக்கிறது, எல்லாம் கலந்த ஒரு மார்க்கம். நமது நம்பிக்கை பகுதியையும் நமது சொல் பகுதியையும் செயல் பகுதியையும் அது ஒழுங்கமைத்து தந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அல்லது ஒரு சில பகுதிகளை மட்டும் வழிகாட்டி விட்டுவிட்டு ஏனையவற்றை நீங்கள் விரும்பிய வாறு வாழ்ந்து கொள்ளலாம் என்று விட்ட ஒரு மார்க்கம் அல்ல. மாற்றமாக அது ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையின் சகல அம்சங்களுக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்திலே வழியையும் வழிகாட்டலையும் நல்கியிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, அப்படியான தீனுல் இஸ்லாத்தை எமக்கு பிறப்பால் அதிகமானவர்கள் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா வாய்ப்பை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சிலர் நமக்குள்ளே பிறப்பால் கிடைக்காத நிலையிலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே இந்த நியமத்தை அருக்கொடையை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கக்கூடிய மாபெரும் நியமத் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்திலே நம்முடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் தினசரி எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டினான். எனது உடம்புக்குரிய வேலைகள் என்ன, என்னுடைய செல்வத்துக்குரிய வேலைகள் என்ன, என்னுடைய உடைமைகளுக்குரிய வேலைகள் என்ன, என்னுடைய குடும்பத்தினருக்குரிய வேலைகள் என்ன, என்னுடைய கையில் இருக்கக்கூடியவற்றுக்குரிய வேலைகள் என்ன, என்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் உள்ளவற்றினுடைய வேலைகள் என்ன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிகாட்டல்களையும் துப்புரவாக, முழுமையாக, அப்பழுக்கற்ற முறையிலே தெளிவுபடுத்தி தந்துள்ளான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நேரமும் நான் சொன்னது இந்த தெளிவை நோக்கி நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அனைத்து அம்சங்களிலும் இஸ்லாத்தின் வழிகாட்டல் இருக்கிறது என்று சொல்லுகிற போது அது என்ன வழிகாட்டல், அது எப்படியானது, அதற்குள் இருக்கக்கூடிய அம்சங்கள் யாவை, இவற்றை ஒவ்வொருவரும் படித்து தெரிந்து கொண்டால்தான் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வாழ்க்கையை அவர் தெரிந்து கொள்ளலாம். ஆம், நான் ஒரு முஸ்லிம். இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா பல சட்டதிட்டங்களை தந்திருக்கிறான், ஒழுங்குகளை தந்திருக்கிறான், நெறிமுறைகளை வைத்திருக்கிறான் என்று சொல்லிக் கொள்வதோடு எனது இஸ்லாம் நிரப்பம் அடைவது கிடையாது. மாற்றமாக நாம் அந்த சட்டதிட்டங்கள் யாவை, ஒழுங்குகள் யாவை, நெறிமுறைகள் யாவை, நிபந்தனைகள் யாவை, கடமைகள் யாவை என்பவற்றை ஐயன் திரிபர படித்துக் கொள்வது அவரவரின் கடமையாக இருக்கிறது. தலபுல் இல்மி ஃபரியுபத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்று அருளிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே இதனைத்தான் நாட்டம் கொண்டிருக்கிறார்கள். இல்மை, அறிவை படிப்பது, அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்று நாம் சொல்லுகிற இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இது மார்க்கத்தின் வழிகாட்டல் என்ற விடயங்களை ஒரு மனிதன் கற்று இருப்பதை குறிக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே மார்க்கம் எப்படி அவனிடத்திலே அவனுக்குள்ளே இருக்க வேண்டும், அவரின் இபாதத்துகள் எப்படி இருக்க வேண்டும், அவரின் பொருளீட்டல் எப்படி இருக்க வேண்டும், அவரின் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அவரின் நடத்தை எப்படி இருக்க வேண்டும், அவரின் சமூக உறவு எப்படி இருக்க வேண்டும், அவரின் பொருளியல் உறவு எப்படி இருக்க வேண்டும், பொருளாதார உறவு எப்படி இருக்க வேண்டும், குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும், அரசியல் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற இன்னொரு விஷயங்களை அவன் படித்துக் கொள்வதுதான் மார்க்கத்தை சொல்லுகிறவர்கள் இதனைத்தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்று நாமெல்லாம் எதை பற்றி பேசுவதற்கும் உங்களுக்கு அறிவு வேண்டும் என்பதை பேசுகிறவர்கள் எல்லாம் இதனை முன்னோடியாக வைத்துத்தான் எல்லோரும் அறிவு பெற வேண்டும் என்று சொல்லுவோம் அல்லவா. அதை ஓதுகிறவன் கூட இந்த மார்க்க அறிவை தேடுவது கிடையாது, ஆனால் அவன் மேடையில் நின்று பேசுவான், சிருஷ்டித்த உமது ரப்பின் பெயரால் ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வாசிப்பீராக என்று சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி அவருடைய சொந்த வியாக்கியானங்கள் விளக்கங்கள் எல்லாம் அவர் அந்த இடத்திலே பிரசங்கம் செய்து வெட்டி முறுத்தி இருப்பார். ஆனால் எப்படி தொழுவது என்பது அவருக்கு தெரியாது, எப்படி ஜகாத் கொடுப்பது என்பது அவருக்கு தெரியாது, எப்படி நோன்பு நோற்பது என்பது அவருக்கு தெரியாது, எப்படி ஹஜ் செய்வது என்பது அவருக்கு தெரியாது, எப்படி கல்யாணம் பண்ண வேண்டும் என்பது அவருக்கு தெரியாது, எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது, எப்படி வியாபாரம் செய்வது, எப்படி விற்பது, எப்படி வாங்குவது, இது போன்ற இன்னொரு பெரும் பகுதியான இஸ்லாத்தின் தீனுல் இஸ்லாத்தின் பகுதிகளில் கொஞ்சம் கூட தெரியாத நிலையில்தான் மேடைக்கு மேடை நின்று இஸ்லாம் அறிவின் மார்க்கம், அறிவின் பால் மக்களை அறைகூவி அழைக்கிறது. ஆகவே நாங்களும் நீங்களும் அறிவை நோக்கி செல்வோம். நம்முடைய மூதாதையர்கள் அறிவுக்கு எத்தனையோ பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலை, சீன பெருஞ்சுவர் போன்று நீண்டு செல்கிற ஒரு பட்டியலை அவர் தயாரித்து அந்த இடத்திலே பேசி முடிப்பார். அவன் அறிவு சூனியமானவனாகத்தான் அந்த இடத்திலே நின்று கொண்டு பேசுகிறான். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் படிக்க வேண்டியது இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும், அவற்றின் சட்டதிட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும் என்பதிலே அவன் கோட்டை விட்டிருக்கிறான். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை சஹாபிகளிடத்திலே இந்த விஷயத்தை ஆழமாக பதிய வைத்திருந்தார்கள். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே உபு செய்து கொள்ள முடியாத நேரத்திலே தயம்மும் என்பதை சொல்லிக் கொடுத்திருந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு சஹாபிகள் அவ்வப்போது நபியவர்களிடத்திலே விளக்கங்களை படித்ததை கூட பார்க்கிற போது நபியவர்கள் மக்களை, மனிதர்களை இஸ்லாத்தின் அறிவை பெற்றுக் கொள்வது என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு தடவை ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறபடி நாம் ஒரு பயணத்திலே இருந்தோம். இது சஹாபிகளில் சிலர் ஒரு பயணத்திலே இருக்கிறார்கள். நன்கு அவதானமாக படியுங்கள். சஹாபிகளில் சிலர் பயணம் ஒன்றிலே இருக்கிறார்கள். நம்மிலே ஒருவருக்கு கல்பட்டு அவரின் தலையிலே காயம் ஏற்பட்டுவிட்டது. அந்த பிரஸ்தாப மனிதர் இந்த பயணத்திலே காயத்தோடு இருக்கிற பொழுது அவருக்கு கடிதமாகிவிட்டது. இப்பொழுது அவர் முழு உடலையும் நனைத்து குளித்தாக வேண்டும். இந்த நேரத்திலே நம்மை பார்த்து அந்த மனிதர் கேட்கிறார், எனக்கு தயமும் செய்து கொள்ள அனுமதி இருக்குதா? நாம் சொன்னோம், தண்ணீர் இருக்கும் போது உமக்கு தயமும் செய்து கொள்வதற்கு அனுமதி கிடையாதே. இந்த கூட்டத்திலே பயண கூட்டத்திலே இருந்த இவருக்கும் தண்ணீர் இல்லாத போது மட்டுமே தயமும் என்ற விளக்கத்தோடு இருந்திருக்கிறார்கள். அதுவரையும் தண்ணீர் இருந்தும் உடம்பிலே பயன்படுத்த முடியாத நிலையிலே நோய் தடுப்பதாக இருந்தால் தயமும் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை பற்றிய விளக்கம் அவர்களுக்கு இருக்கவில்லை. நம்முடைய அந்த மனிதருக்கு, சகோதரருக்கு உமக்கு அனுமதி இல்லை என்று சொன்ன போது அவர் பரவான கடமையை, குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக குளித்தார். தலையிலே காயம், உடம்பின் வேறொரு பகுதியிலே காயம் இருப்பது போலல்ல மண்டையிலே காயம் இருப்பது. காயத்தோடு அவர் தண்ணீரை படுத்தியதனால் அதனாலேயே அவருக்கு உயிர் போய்விட்டது. பயணம் முடிந்து நபி அவர்களிடத்திலே வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சமாச்சாரத்தை நபி அவர்களிடத்திலே சொன்ன போது நபி அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? கதலூஹு கதலஹுமுல்லாஹ், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தம்முடன் இருந்த சகோதரரை கொன்றே விட்டார்கள், அல்லாஹ் இவர்களை கொன்று விடுவானாக என்றார்கள். பிறகு சொன்னார்கள், தமக்கு ஒன்றை பற்றிய அறிவு தெளிவு இல்லை என்றால் அடுத்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கப்படாதா என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பிறகு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்னமா ஷிஃபாஉல் ஐயிஸ் ஸுஆல், அறியாமைக்கான நிவாரணி தெரிந்தவரிடம் படித்துக் கொள்வதாகும், கேட்டு படித்துக் கொள்வதாகும் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறகு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அவர் என்ன செய்திருக்க வேண்டும். அவர் காயமுள்ள இடத்தை புடவை போன்ற ஒன்றை கொண்டு கட்டி மறைத்துக் கொண்டு ஏனைய உடம்பின் ஏனைய பகுதிகளுக்கு அவர் தண்ணீர் செலுத்தி குளித்துக் கொண்டு அந்த ஸ்நானத்தை தொடர்ந்து காயத்தின் உறுப்புக்காக வேண்டி தயமம் செய்து கொண்டிருக்கலாம் என்பதை நபி அவர்கள் விளக்கப்படுத்தி கொடுத்தார்கள். சகோதரர்களே, அறியாமைக்கான நிவாரணி தெரிந்தவரிடம் அறிந்தவரிடம் கேட்டு படிப்பதாகும். உங்களுக்கு தெரியாது என்று இருந்தால் தெரிந்தவர்களிடம் படியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். தெரிந்தவர்களிடம் போய் கேட்டு படியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அவர் வந்து தொழுகிறார், தொழுதுவிட்டு நபி அவர்களிடம் வந்து சலாம் சொல்கிறார். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, மீண்டு சென்று தொழுவீராக, நீர் தொழவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த மனிதர் மீண்டும் போகிறார், தொழுகிறார், மீண்டும் வருகிறார், நபி அவர்களுக்கு சலாம் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, மீண்டும் சென்று தொழுவீராக, நீர் தொழவில்லை என்கிறார்கள். அவரும் இப்பொழுது மூன்றாவது தடவை தொழுகிறார். தொழுதுவிட்டு நபி அவர்களிடத்திலே வந்து சலாம் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு இதையே சொல்லுகிறார்கள், நீர் திரும்பி சென்று தொழுவீராக, நீர் தொழவே இல்லை என்கிறார்கள். ஒரு அறிவிப்பின் படி மீண்டும் போய் தொழுகிறார். தொழுதுவிட்டு வந்த அவர் நபி அவர்களுக்கு சலாம் சொல்ல ஸலாத்துக்கு பதில் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இதையே சொல்கிறார்கள், திரும்பி சென்று தொழுங்கள், நீங்கள் தொழவில்லை என்கிறார்கள். அந்த முஸ்லிம் மனிதர் சஹாபி சொல்கிறார், ரழியல்லாஹு அன்ஹு, லா உஹ்ஸினு கைரா, இதை தவிர வேறு எந்த முறையில் நான் நன்றாக தொழுவது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லிம் நீ எனக்கு சொல்லித்தாருங்கள், கற்றுத்தாருங்கள் நான் எப்படி தொழுவது என்று. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், தொழுகைக்காக நீ நின்று விட்டால் நீர் தக்பீர் சொல்ல வேண்டும், பிறகு குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனின் பகுதிகளை சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட மற்ற பகுதிகள் ஓதுவது நமக்கு தெரியும், ஓத வேண்டும். பின்னர் நீ ருகூ செய்ய வேண்டும். ருகூலே துமானீன சென்று கொண்டிருக்கிறது, அமைதி வேண வேண்டும் சற்று நேரம். பிறகு ஏத்திதாலுக்கு வர வேண்டும், அங்கேயும் நீர் அமைதி பேண வேண்டும். பின்னர் சுஜூதுக்கு செல்ல வேண்டும், அங்கே நீர் அமைதி பெற வேண்டும். பின்னர் இருப்புக்கு வர வேண்டும், அங்கே நீர் அமைதி பெற வேண்டும். பின்னர் இரண்டாம் சுஜூத் செய்ய வேண்டும், அங்கே அமைதி பெற வேண்டும் என்பதை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மனிதர் தொழுகையின் ஒவ்வொரு நிலையிலும் அது ருக்குஓ சுஜூதோ இஃதிதாலோ இரண்டு சுஜூதுகளுக்கு இடையிலான இருப்போ எல்லாவற்றிலும் அமைதி பேணுதல் என்பதை அவர் செய்திருக்க தவறு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரின் தொழுகையை மிகவும் பண்பாக திருப்பிக் கொடுக்கிறார்கள். அவருக்கு அந்த அறிவு இருக்கவில்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமும் வுது செய்கிறோம், நாமும் தொழுகிறோம். இப்படி எத்தனை எத்தனையோ விவகாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஜகாத் செய்கிறோம், சதக்கா செய்கிறோம். ஆனால் தெரிந்த அறிந்த ஆளுங்களுக்கு தெரியும், இவர் இந்த குறித்த மனிதர் செய்கிற தொழுகையிலே இத்தனை ஓட்டைகள் உடைய செல்கள் இருக்கின்றன, இவர் செய்கிற ஜகாத்திலே இத்தனை கோணல் மானல்கள் இருக்கின்றன, இவர் செய்கிற ஹஜ்ஜு உம்ராவிலே இத்தனை இத்தனை குறைகள் இருக்கின்றன என்பது குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தெரியும். சகோதரர்களே, அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உபதேசம் செய்கிற போது உங்களுடைய அணிகளின் ஆபரணம் அல்லது உங்களின் ஆபரணங்களில் இருந்தாவது நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து உபதேசிக்கிறார்கள். இந்த உபதேசத்தை கேட்டுக் கொண்டிருந்த பெண்களுல் ஒரு உத்தமி தான் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருமை மனைவி. வீட்டுக்கு வந்த அவர்கள் தன்னுடைய கணவனிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பண வசதி குறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய மனைவி இந்த குறித்த பெண்மணி ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹாவிடம் சற்று பணம் இருந்தது. அவர்கள் தனது கணவனுக்கு தன்னுடைய பணத்திலிருந்து செலவுக்கு சல்லி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா நமது பெண்களையும் அப்படி ஆக்கி வைப்பானாக. அதற்காக ஆண்கள் அப்படியான ஒரு வழி அமைய மாட்டாரா என்றெல்லாம் சிந்திப்பது தப்பாகும். நமது பெண்கள் நமக்கு கீழே இருக்க வேண்டும், நம்மிடமிருந்து அவர்கள் வாங்கி வாழ வேண்டுமே தவிர அவர்களிடமிருந்து வாங்கி வாழக்கூடாது. ஆனால் நமது பெண்கள் தமது கணவனுக்கு கொடுக்க வேண்டும், தனது செல்வத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வும் உணர்ச்சியும் வர வேண்டும் என்பதற்காகவே இதனை சொன்னேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் தன்னுடைய கணவனை பார்த்து பேசுகிறார்கள். அவர்களின் மனைவி, நீங்கள் பண வசதி குறைந்தவராக இருக்கிறீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களாகிய நம்மை பார்த்து உங்களிடமிருந்து சதக்கா செய்ய நடைபெற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். நான் இடத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது, இதுதான் இங்கே முக்கியம். நான் உங்களுக்கு செலவுக்கு தருகிறேன், உங்களுக்கு நான் எனது பணத்திலிருந்து செலவழிக்க கடமை கிடையாது. கணவன் மனைவிக்கு செலவழிப்பது கடமை, மனைவி தனது செலவிலிருந்து தனது பணத்திலிருந்து கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கடமை கிடையாது. நான் உங்களுக்கு செலவுக்கு தந்தால் அது எனக்கு சதக்காவாக ஆகுமா? அது இல்லை என்றால் உங்கள் அல்லாத வெளியில் உள்ள மூன்றாம் நபருக்குத்தான் நான் கொடுத்த சதக்காவின் நன்மை பெற வேண்டுமா? இதை நபி அவர்களிடத்திலே கேட்டு வந்து சொல்லுங்கள் என்று தனது அன்பு கணவரிடம் கேட்டுக் கொள்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு தன் அருமை மனைவியை பார்த்து சொல்கிறார்கள், நீங்களே போய் நாயகத்திடம் கேட்டுக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபி இந்த மனைவியின் கேள்வியை நபி அவர்களிடத்திலே போய் கேட்பதற்கு அவர்கள் பின்வாங்கியதற்கான காரணம் ஊகிக்கப்பட்டுள்ளது இமாம்களினால். என்ன நினைப்பார்கள்? யாரும் நபி அவர்கள் நினைக்க மாட்டார்கள், தப்பெண்ணம் எவரும் கொள்வதற்கு வழி இருக்கிறது. மனைவியிடமிருந்து ஓசியில் அடித்துக் கொள்வதற்கு இவனுக்கு ஆசை வந்து விட்டதோ என்று எவரும் தப்பெண்ணம் கொள்ளலாம் அல்லவா? நபி அவர்கள் அந்த தப்பெண்ணத்திலிருந்து தூரமானவர்கள். இருந்தாலும் அந்த மனிதர் அந்த எண்ணம் எவருக்கும் வந்துவிடுமோ என்று அஞ்சினார்கள். ஒரு மனைவியிடமிருந்து கணவன் பெற்றுக் கொள்ளுகிற ஆசையோடு வந்து கேட்கலாம் என்று எவரும் புரிந்து கொள்ளலாம் தப்பாக. ஆகவே இவர்கள் அதனை மறுத்திருக்கலாம் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இமாம்களினால். இப்பொழுது அந்த பெண்மணி ஹவரத் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹாவை புறப்படுகிறார்கள் நபி அவர்களிடத்திலே. ஒரு சின்ன விஷயம் தான் என்று அவர்கள் விட்டுவிடவில்லை. சதகா என்பது ஒரு சுன்னத்தான காரியம்தான் என்று அதன் தெளிவை பெற்றுக் கொள்வதை விட்டுவிடவில்லை. ஆண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சகோதரர்களே, ஹஸ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பிறந்தோரிடத்திலே சொல்வது போல், அன்சாரி பெண்களிடத்திலே இருந்த மார்க்கத்தை தேடி தேடி கேட்டு கேட்டு படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர்கள் ஒரு கட்டத்திலே பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, பெருமைக்குரிய பெரியவர்களே, இப்படி சஹாபிகள் ஆண்கள் பெண்களிடத்திலே தாம் செய்கிற மார்க்கத்தின் அத்தனை அம்சங்களையும் அதனுடைய அவற்றினுடைய சட்டதிட்டங்களை விளங்கி நெறிமுறைகளை படித்து ஒழுங்குகளை பேணி செய்யவதிலே அவர்களுக்கு அந்த இல்மிலே நாட்டம் இருந்தது, அதனை படிப்பதிலே தேட்டம் இருந்தது. அதற்காக அவர்கள் எதனையும் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது தன் கணவன் தான் மறுத்துவிட்டார் என்று அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் புறப்படுகிறார்கள், நாயகத்தின் வீட்டை ஏகுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்துக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு பெண்மணி வாயிலே நிற்கிறாள், அதுவும் ஒரு அன்சாரிய பெண்மணி. அந்த பெண்ணோடு பேசுகிறார்கள். பார்த்தால் இந்த ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹாவிடம் என்ன சந்தேகமோ என்ன கேள்வியோ அதே சந்தேகம் அதே கேள்வி அந்த பெண்மணியும் தன் அகத்தை வைத்துக் கொண்டு நபி அவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார்கள். இருவருடையவும் நபி அவர்களை சந்திக்க வந்த நோக்கம் ஒன்று, இருவரிடமும் இருக்கிற வினாவும் ஒன்றுதான். இப்பொழுது இருவருக்கும் ஒரு வகை பயம், இதுவரைக்கும் வந்துவிட்டோம், இதற்கப்பால் நபி அவர்களை காண வேண்டும். நபி அவர்களிடத்திலே போய் இப்படி கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு துணிவு பிறக்கவில்லை. ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா சொல்வதை படியுங்கள். நபி அவர்களிடத்திலே அவர்களை பார்த்தால் அவர்களிடத்திலே ஒரு வகையான மரியாதை கலந்த பயம் இருக்கிறது. நாம் நம்முடைய ஒரு ஆசிரியரை பார்க்கிற போது, நம்முடைய ஒரு தந்தையை பார்க்கிற போது, அவரை இழுத்து இரண்டு அடியில் அவரை திரட்டி விடலாம் என்று இருந்தாலும், நம்மை விட அவர் சக்தி குறைந்தவர் என்று இருந்தாலும், நாம் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோம் அல்லவா? அவரை பார்த்தால் ஒரு நமக்கு ஒரு பயம் வருகிறது அல்லவா? அது அவருடைய சக்தி நம்முடைய சக்தியை விட கூட இருக்கிறது என்பதனால் ஏற்பட்ட பயம் அல்ல. அவருடைய கல்வி, அவருடைய ஆளுமை, அவருடைய வயது, ஏதோ ஒரு காரணமாக அவர் மீது நமக்கு ஒரு பயம் வருகிறது. இத்தகைய மரியாதை கலந்த பயம், மகாபத்தை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அவர்களுடைய தோற்றத்திலே வைத்திருந்தான் என்பதை ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா கூறிவிட்டு சொல்கிறார்கள். நபி அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இதனை வினாவாக போய் கேட்பதற்கு வாயில் வரைக்கும் வந்துவிட்ட பிறகு நமக்கு துணிவு வரவில்லை. நல்ல காலம், அந்த இடத்திலே பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சேருகிறார்கள். நாம் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்தோம், நமது விஷயத்தை சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நகைகளை கொண்டாவது அவற்றில் இருந்தாவது நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நமது கேள்வி இப்பொழுது இதுதான், நாம் நமது கணவன்மாருக்கு செலவுக்கு கொடுக்கிறோம் நமது சொந்த பணத்திலிருந்து. போதாக்குறைக்கு நம்மிடத்திலே சில அனாதைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் நமது பணத்திலிருந்து கொடுக்கிறோம். இப்படி நமது கணவனுக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும் நமது சொந்த பணத்திலிருந்து பெண்களாகிய நாம் செலவழிப்பது சதக்காவாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? சதக்காவின் நன்மையை அது தருமா? சதக்காவின் அந்தஸ்தி அது பெறுமா? மொத்தத்தில் அது சதக்காவாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஆகுமா என்ற ஒரு கேள்விக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இதனை கேட்டுத்தர வேண்டும். இதற்கான பதிலை நபி அவர்களிடத்திலிருந்து பெற்றுத்தர வேண்டும். சொல்லிவிட்டது சரி, அதுவரைக்கும் சரி, அதுக்கு பிறகு சொன்னார்கள் இன்னும் ஒன்று, லா துஹ்பிர்ஹும் மன்னஹ்னு, நாம் யார் என்று நபி அவர்களிடத்திலே சொல்லவும் கூடாது. அப்படின்ற என்ன அர்த்தம்? நீங்க கேட்கிற மாதிரி கேட்கணும் என்பதுதான் அர்த்தம். நாம் யார் என்று இங்கு வந்திருக்கிற ஆட்கள் அல்லது குறைஞ்சபட்சம் ரெண்டு பெண்கள் என்று சொல்லி முடிக்கலாம். நீங்க கேட்கிற மாதிரி கேட்கலாம் அல்லது ரெண்டு பெண்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லலாம். இன்ன இன்ன ஆட்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, அந்த ஆட்கள் இந்த ஆட்கள் என்று சொல்லி எங்களை காட்டி கொடுத்திடப்படாது. ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சம்மதித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உள்ளே போகிறார்கள். அவர்களிடத்திலே போய் வாயிலே இரண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய சந்தேகம் இப்படி இருக்கிறது என்று தெளிவாகவே வினாவை முன்வைக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னால் சரி, நபி அவர்கள் பதிலுக்கு முன் கேட்டார்கள், மன்ஹுமா, அந்த ரெண்டு பேரும் யார்? இப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தர்மசங்கரமாக போய்விட்டது. யாரை பார்ப்பது? அந்த பெண்கள் ஏற்கனவே சொல்லி அனுப்பிவிட்டார்கள், நாம் யார் என்று காட்டிக்கொள்ளக் கூடாது, சொல்லிக் கொடுக்க கூடாது. நபி அவர்கள் ஒன்றை கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. தெரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது இப்படி சொன்னால் யார் என்று பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு நான் மாற்றம் செய்கிறேன், அவர்களை காட்டிக் கொடுக்கிறேன். சொல்லாமல் இருந்தால் நபி அவர்களிடத்திலே நபி அவர்களுடைய பேச்சுக்கு கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்த குற்றத்தை நான் சுமக்கிறேன். இப்பொழுது நான் என்ன செய்ய? இப்பொழுதுதான் சகோதரர்களே, இரண்டு குற்றங்கள் அல்லது இரண்டு தவறுகள் செய்ய வேண்டி வருகிற போது பெரியதையில் இருந்து தப்பிக்கொள்ளலாம், சிறியதை செய்து என்ற ஒரு இமாம்களுடைய பொது விதி இருக்கிறது. அதன்படி யோசிக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று வைத்துக் கொள்ளலாம். பெண்கள் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அதற்கு நான் மாறு செய்வது அதுவும் தப்பு. நன்கு படியுங்கள் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கேட்கிறார்கள், அந்த இருவரும் யார் என்று? அதற்கு நான் தெரிந்து கொண்டு சொல்லாமல் இருந்தால் அதுவும் தப்பு. ஆனால் இந்த இரண்டு தப்புகளில் நபி அவர்களுக்கு நான் பதில் சொல்லாமல் விட்டால் அந்த தப்பு பெரிய தப்பு. நபி அவர்களுடைய கட்டளை தான் அடுத்தவரின் கட்டளையை விட முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது. எனவே இந்த வகையிலே யார் என்பதை சொல்லிவிட்டார்கள். ஒன்று ஒரு அன்சாரிய பெண்மணி, மற்றது ஜைனப் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐயு ஜயானிப், ஜைனபுனா எத்தனையோ ஜைனபுகள் இருக்கிறார்கள், எந்த ஜைனபுன்னு வேறே அடுத்த கேள்வி. புரியுதா என்னது? ஜைனபுனா எத்தனையோ ஜைனப் இருக்குது, ஐயு ஜயானிப், ஆயிரம் ஜைனப் இருந்த எந்த ஜைனபு? இம்ரு அத்து அப்துல்லா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி என்று சொல்லிவிட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு. இதுதான் சகோதரர்களே, சில கட்டங்கள் இருக்கும். நீங்க ஒரு ஆலிமிடத்தில் ஒரு மௌலவி இடத்துல போய் உங்களுடைய பிரச்சனையை கேட்கிற போது உள்ளதை சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கும். என்ன நடந்தது என்பதை சொல்லும் போது ஆள் பேரெல்லாம் சொல்ல வேண்டிய சில கட்டங்கள் இருந்தால் சொல்லித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் அவர் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் அவர் கேட்கவும் தான் வேண்டும். ஒரு நீங்கள் ஒருவரிடத்திலே ஒரு தீர்ப்பு கேட்கிற போது, மார்க்க தெளிவு கேட்கிற போது, ஒரு ஆலிமிடத்திலே அவர் அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார் என்பதை அவர் தேடி வேண்டிய தேவை இருந்தால் அவர் கேட்கலாம், அவருக்கு கேட்கிற உரிமை இருக்கிறது. தேவை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் இங்கு சொல்ல வேண்டும் என்றிருந்தால் சொல்லியும்தான் ஆக வேண்டும். இது இமாம்கள் செய்கிற, இந்த இடத்திலிருந்து அவர்கள் செய்கிற ஒரு ஆய்வின் முடிவு. இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வினாவுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள், பதில் சொல்லுகிறார்கள். லஹுமா அஜ்ரான், அந்த இரண்டு பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களுக்கு தமது கணவன்மாருக்கும் தம்மிடத்தில் உள்ள அனாதைகளுக்கும் அவர்கள் செலவழிக்கிற போது இரண்டு கூலிகள் கிடைக்கும், அஜ்ருல் கராதா வ அஜ்ருஸ் ஸதகா. ஒன்று தம்முடைய இனபந்துக்களை சேர்ந்து கொண்ட கூலி கிடைக்கும், மற்றது சதகாவின் கூலி கிடைக்கும். ஒரு கல்லில் இரண்டு மாங்காய்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை நான் ஏன் விளக்கமாக சொல்கிறேன் என்றால், ஆண்கள் பெண்கள் என சஹாபிகளிடத்திலே பால் வித்தியாசமின்றி, வயது வித்தியாசமின்றி தாம் வாழ்க்கையில் அணுகுகிற செய்கிற அத்தனை விவகாரங்களிலும் இஸ்லாத்தின் நடைமுறை என்ன என்பது மட்டுமல்ல, அந்த விடயங்களை ஆளுகிற சட்டங்கள் என்ன என்பதை படித்துக் கொள்கிற, தேடித்தேடி படித்துக் கொள்கிற நாட்டமும் அவாவும் இருந்தது, எந்த அளவுக்கு இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதனை சொல்கிறேன். சகோதரர்களை, வியாபாரம் செய்கிறோம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்கள் திட்டவட்டமான ஒரு கட்டளையிட்டு இருந்தார்கள் பஜாரிலே உள்ள மக்களுக்கு, வியாபாரிகள், லா யபே ஃபீ சூக்கினா இல்லா மன் தஃபக்கஹ ஃபித்தீன், மார்க்கத்தின் தெளிவு உள்ளவர் மட்டும்தான் நமது பஜாரிலே நமது சந்தையிலே விற்பனை செய்யலாம். நன்கு படியுங்கள், மார்க்கத்தின் தெளிவு உள்ளவர் மட்டும்தான் நமது சந்தையிலே விற்பனை செய்யலாம். ஒரு பொருள் என்றால் என்ன, அந்த பொருளின் தன்மை என்ன, விற்கப்படுகிற சரக்கு என்னென்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், எடுக்கிற கிரயத்துக்குரிய நிபந்தனைகள் என்ன, வாங்குபவருக்குரிய நிபந்தனைகள் என்ன, விற்பவருக்குரிய நிபந்தனைகள் என்ன, கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் பேச வேண்டிய வார்த்தைகள், இவற்றுக்குரிய ஒழுங்குகளும் நிபந்தனைகளும் என்ன,
இந்த விஷயங்களை பற்றிய அறிவு இல்லாதவர், தெளிவு இல்லாதவர் நமது பஜாரிலே வியாபாரம் செய்யக்கூடாது என்று கண்டிப்பான தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபா அவர்கள். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை பாருங்கள், மனிதஜர் கபல ஐயத்த பக்க, வியாபாரத்தின் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு மனிதர், ஆனால் வியாபாரத்தினுடைய சட்ட திட்டங்கள் ஒழுங்குகள் தெரியாது, தமக்கு இந்த தெளிவை பெறாத நிலையிலே எவர் வியாபாரம் செய்வாரோ, சும்மர்த்தம் அவர் வட்டியில் விழுந்தார், வட்டியில் விழுந்தார், வட்டியில் விழுந்தார் என்றார்கள். சகோதரர்களே, நமக்கு தெரிந்திருக்கிற வட்டி ஒன்றே ஒன்றுதான், கொடுக்கிற பணத்தை தொகையை அதைவிட கூட்டி மீளப் பெறுவது மட்டுமே நமக்கு வட்டி என்று தெரியும். நிச்சயமாக இது வட்டியின் ஒரு வகை, ஆனால் வட்டிக்குள் இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது, பாட்டை என்று சொல்லுவோம், பண்டமாற்று. சில பொருள்கள் இருக்கின்றன, பண்டமாற்று செய்கிற போது, அரிசிக்கு அரிசி பண்டமாற்று செய்கிற போது அங்கே சில ஒழுங்குகள் இருக்கின்றன, இல்லை என்றால் வட்டி அங்கே வந்து சேரும். சகோதரர்களே, இப்படி சில ஒழுங்குகள் வட்டியிலே வேறொரு பகுதி இருக்கிறது. இதைத்தான் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எவர் இந்த மார்க்கத்தின் தெளிவற்ற நிலையிலே அதற்கு முன் வியாபாரத்தில் ஈடுபடுவாரோ, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவாரோ, விற்றல் வாங்கலில் ஈடுபடுவாரோ, அவர் விழுந்தார் வட்டியில், விழுந்தார், விழுந்தார் என்று மூன்று தடவைகள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமைக்குரிய பெரியவர்களே, அன்புள்ளங்களே, இதையெல்லாம் நான் ஏன் இவ்வளவு விவரமாக சொல்கிறேன் என்றால், நமது அறிவு என்பது நாம் தெரிந்திருக்கிற பிரகாரம் சொல்லுவதென்றால் இப்படி, நோன்பு வைப்பதென்றால் இப்படி, ஹஜ்ஜு செய்வதென்றால் இப்படி என்றெல்லாம் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, வியாபாரம் தான் போய் பேசக்கூடாது, வியாபாரம் தான் வட்டியில் இந்த பகுதி மட்டும் செய்யக்கூடாது என்று தெரியும். இது அல்ல, இது சின்ன ஒரு பகுதி, நூற்றில் ஒரு வீதம் கூட இல்லை. சகோதரர்களே, ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. நாம் வைத்திருக்கக்கூடிய பொருள், நாம் ஈட்டுகிற பொருள், நம்முடைய சொத்துக்கள், அசைபவை அசையாதவை, இவற்றையெல்லாம் ஆளுகிற எத்தனையோ சட்டங்கள் இருக்கின்றன. இவை பற்றிய தெளிவு இல்லாத நிலையில் தான் நம்முடைய எல்லா விவகாரங்களும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. சில சரியாக நடந்தேறலாம், பல பிழையாகவே நடந்தேறும். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே இதனை கட்டாயமாக ஆக்கியிருக்கிறார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலபுல் இல்மி ஃபரியுபத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்று சொல்லி வைத்தது. அறிவை, இந்த அறிவை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் புகாரியின் ஆரம்ப பகுதியிலே கிதாபுல் இல்மிலே கல்வி பற்றிய, அறிவு பற்றிய பாடத்திலே ஒரு ஆச்சரியமான பாடத்தையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். பாபுல் இல்மி கபுலல் கவுலி வல் அமல், சொல்லுக்கும் செயலுக்கும் முன் அறிவு என்று ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் எவனும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பின்னர் உங்களுடைய பாவத்துக்காக முஃமினான ஆண்கள், முஃமினாவான பெண்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான். முதலாவது தௌஹீதை தெரிந்து கொள்ளுங்கள், பின்னர் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொன்னதானது, அல்லாஹ் இஸ்திக்ஃபார் என்ற அமலை பிற்படுத்தி தௌஹீத் என்ற அறிவை பெறுவது முதலே அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருப்பதானது. இஸ்திக்ஃபார் அமல், அதற்கு முன் எல்மை அல்லாஹத்தாலா சொல்லியிருக்கிறான் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த ஆயத்தை அந்த பாடத்துக்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஊர், இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள், விவசாயத்தில் இருக்கிறீர்கள், இன்னொரு அன்ன பொருள் ஈட்டுகிற முறைகளிலே விதம் விதமாக ஈடுபட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முக்கியமான ஒரு பகுதி, மார்க்கத்தின் அனுஷ்டானங்களில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி, ஜகாத், இந்த பொருள்களுக்கு, இந்த வருமானங்களுக்கு, வருமான வரிகளுக்கு எப்படி கொடுப்பது என்பதை பற்றிய சட்ட திட்டம். நாம் ஜகாத்தை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் இஸ்லாத்தின் பிரதான மூன்றாவது ஒரு அம்சத்தை நாம் தகர்த்து இருக்கிறோம். ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய பொருள் பாம்பாக மாற்றப்பட்டு நம்மை சுற்றி அது நம்மை குடையும், நம்மை கொட்டும், நமக்கு வேதனை செய்யும். ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் நமது அந்த பொருட்கள்,
அது சூடாக்கப்பட்டு நரகத்திலே நமது நெற்றிகளுக்கும் விழாக்களுக்கும் முதுகுகளுக்கும் ஒத்தனம் போடப்படும் மறுமை நாளிலே என்ற இந்த விஷயங்களை படித்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த பொருள்களுக்கு எந்த அளவு இருந்தால் எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்றது, என்னென்ன நிபந்தனைகளோடு இருக்க வேண்டும், யார் யார் கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படியான சட்டங்களிலே கொடுக்க வேண்டும், என்ன முறைப்படி கொடுக்க வேண்டும், இதனை தனியாக நிறைவேற்றுவது எப்படி, கூட்டாக நிறைவேற்றுவது எப்படி, இது போன்ற எத்தனையோ பரந்த விரிந்த விஷயங்கள் ஜகாத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றன, ஜகாத்துக்குள்ளே இருக்கின்றன. ஜகாத் என்ற ஒரு சின்ன சொல் தான் சகோதரர்களே, அதுக்குள்ளே ஒரு பாரிய இமாலய பாடப்பகுதி ஒன்று இருக்கிறது. அதனை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் பொருட்டு இன்று இந்த மஸ்ஜிதிலே அஸ்ர் தொழுகையிலிருந்து ஒரு விளக்க உரையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஊரின் உலமா பெருந்தகைகள், இந்த ஊரிலே உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய கண்ணிமிக்க ஆளின்கள் தம்முடைய வேலைப்பளுக்கு மத்தியிலே உங்களுக்காக வேண்டி தம்முடைய அயல்மை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வழியிலே இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஆலிம்களுக்கு இந்த ஊரிலே இந்த முயற்சியை செய்வதற்கு சிந்தனையை கொடுத்ததற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு நேமத்தை மேலதிகமாக இந்த ஊரிலே கொடுப்பதற்கு ஒரு வழியை அவர்களூடாக செய்திருக்கிறார். அந்த வகையிலே அந்த ஆலிம்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் ஏற்றுக்கட்டப்பட்ட ஆலிம்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் விடயத்திலே, உங்களுடைய மார்க்க விடயத்திலே, மார்க்க விடயங்களை நீங்கள் சரியாக தெரிந்து புரிந்து அறிந்து தெளிந்து செய்ய வேண்டும் என்கிற விஷயத்திலே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம், அவர்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியாய் துடிக்கிற அந்த உயர்ந்த தேட்டம், இவற்றுக்கு அல்லாஹு தாலா முழுமையான கூலிகளை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் இந்த சமுதாயத்தின் சார்பாகவும் நான் துஆ செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கல்ல உங்களுக்கான ஏற்பாடுதான். ஆகவே பயன்பெறுவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. எல்லா சகோதரர்களும் இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பம் முதல் கலந்து கொள்வது உங்களுடைய காலடியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் நேமத்தை பயன்படுத்துவதாக இருக்கிறது. அதனை தவற விட்டுவிட்டு நான் அப்படி செய்தது இப்படி செய்தது என்பதையெல்லாம் மறுமையிலே கொண்டு போய் என்னுடைய ஊரிலே ஆலிம்கள் இருந்தார்கள் எனக்கு வழிகாட்டி தரவில்லை என்று எவரும் அல்லாஹு தாலாவிடத்திலே சொல்லி தப்பிக்க முடியாது. இந்த ஆலிம்கள் தன்னுடைய பொறுப்பிலிருந்து கலந்து கொள்வார்கள். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், பதிவு செய்து வைத்திருக்கிறவன். எனவே உங்களுடைய கடமை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது. சந்தர்ப்பங்கள் வரும் சகோதரர்களே, பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ இல்லையோ சந்தர்ப்பம் நிலைத்து நிற்க மாட்டாது, உரிய நேரத்தோடு அது முடிந்து போய்விடும். ஆகவே உங்களுக்கு ஒரு வியாபாரத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சீசன் வருகிறது என்றால் அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று முனைகிறீர்களோ, அதற்கு முன் எத்தனையோ நாட்கள் அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுகிறீர்களோ, முஸ்தீப்புகள் பல வகையாக செய்கிறீர்களோ, அதுபோல இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கும் நீங்கள் ஏற்பாடுகள் செய்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அனைவரும் அஸ்ர் தொழுவதற்கு இங்கே வந்து நீங்கள் இறுதி வரைக்கும் கலந்து முழுமையாக பயனடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றிக் கொடுங்கள். அந்த எதிர்பார்ப்பு குலைந்து போகாமல், வெற்றியற்றதாக மாறி போகாமல் நீங்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் மிகவும் தயவாக வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகான கிராமம், நல்ல மக்கள், அல்லாஹு தஆலா பல ஹைர்களை நன்மைகளை பூமிக்கு கீழிருந்தும் வானத்துக்கு கீழ், பூமிக்கு உள்ளே இருந்தும் வானத்துக்கு கீழிருந்தும் தந்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய இந்த ஊர், ஊரின் மக்களாகிய நீங்கள் அனைவரும் எல்லா வகையிலும் நன்மைகள் பல இன்னும் கிடைக்கு. நீங்கள் அனைவரும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய ஹைரும் பரக்கத்தும் உங்களுக்கும் எங்களுக்கும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. அல்லாஹு தஆலா நமக்கு செய்கிற ஹைர்களை அல்லாஹு தஆலா உக்கு நாம் எப்படி நன்றி செலுத்தி அந்த ஹைர்களை தொடர்ந்து வைக்க வேண்டுமோ அத்தகைய வழிகளை அல்லாஹு தஆலா நமக்கு காட்டி அந்த வழிமுறைகளிலே அல்லாஹு தஆலாவுக்கு நின்று நிலைத்து அவருடைய தௌபீக்குக்கும் அந்த ரஹமத்துக்கும் அந்த ஹைருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மனோபக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹத்தாலா தந்தருள்வானாக. ஆளுங்களின் வழிகாட்டலிலே வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹத்தாலா நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய முயற்சிகளிலே அல்லாஹத்தாலா பறக்க செய்வானாக. நல்லவற்றை கேட்பதோடு நின்று விடாமல் அவற்றின் பிரகாரம் நாம் நமது வாழ்க்கையை செப்பனித்து அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் தௌபீக் தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி.